மறுபடியும் நாம் இயேசு கற்பித்த எல்லாம் என்ற தியானத்தை தொடருவோம். மத்தேயு 28:20. நான் நம்புகிறேன் இந்த கட்டளை வெகு சில கிறிஸ்தவர்கள் பிரசங்கியார்கள் மட்டுமே கை கொள்கிற ஒரு கட்டளை. இயேசு இங்கே சொல்கிறார், எல்லா ஜாதிகளுக்கும் சென்று சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அந்த பெரிதான கட்டளை, இது செய்யப்படும் வடை முடிவு பெறுவதில்லை. கிறிஸ்துவத்தில் எல்லாரையும் கொண்டு வாருங்கள் என்பது நொடியிலே நடக்கிற காரியம். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய், இயேசு கிறிஸ்து சொன்ன வாழ்க்கைக்குள்ளாய் அவர்கள் வருவது ஒரு நீண்ட வாழ்நாள் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம். இது சுவிசேஷ ஊழியர்கள், மிஷினரி ஊழியர்கள் மாத்திரம் செய்கிற ஊழியம் அல்ல. நாம் ஏற்கனவே நாம் சொன்னது போல கை ஆகாரத்தை எடுத்து வாயிலே வைக்கிறது, அதுதான் சுவிசேஷ ஊழியத்தின் படமாயிருக்கிறது. அந்த செரிமான காரியம் எல்லாம் சரீரத்தின் பங்காய் அந்த உணவை மாற்றுவது மற்ற ஊழியத்தினுடைய பங்கு. அந்த மற்ற ஊழியங்கள் நடக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர் கிறிஸ்துவின் சரீரத்தின் பங்காய் மாற முடியாது. மத்தேயு 5:6 இயேசு கற்பித்த கட்டளையிட்ட காரியங்களை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் வர வேண்டும். உதாரணமாய் கோபத்தை விட்டு விடுவதை குறித்து பேசுகிறார். பழைய உடன்படிக்கையிலே கொலை செய்யாதிருப்பாயாக, யாரையும் கொலை செய்யக்கூடாது. மத்தேயு 5:21. ஆனால் 22 இயேசு சொல்கிறார், என்னுடைய தரம் கோபப்படாதே. ஒரு தெளிவை சொல்லட்டும், பாவம் இல்லாத ஒரு கோபம் உண்டு, பாவமான கோபமும் உண்டு. வித்தியாசம் என்ன? வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேசிய 4:4 அங்கே ஒரு கட்டளை இருக்கிறது. அது ஒரு கட்டளை. என்ன சொல்கிறது? கோபப்படு. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதை விளக்கி கூற வேண்டுமென்றால் 4:26, நீங்கள் கோபப்பட வேண்டிய கோபம் என்ன? பாவம் இல்லாத கோபம் கொள்ள வேண்டும். இயேசு தரத்தை உயர்த்தினார். பழைய உடன்படிக்கை கொலை செய்யாதே, கோபப்படாதே என்று தரத்தை உயர்த்தினார். சரியான கோபம் என்ன, தவறான கோபம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, எப்பொழுதெல்லாம் ஒரு வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய டிக்ஷனரியை பார்க்க வேண்டும். வார்த்தை இயேசுவிலே மாம்சமானது. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அதுதான் பூமிக்கு வெளிச்சம் என்று அழைத்தார். அவரிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று யோவான் 1:1 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை தான் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் எல்லா வசனத்தையும், வேதத்தில் இருக்கிற வசனத்தை விளக்கி கூற முடியும். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. பாவமான கோபம் என்ன, பாவம் இல்லாத கோபம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் இருந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அவர் எப்பொழுது கோபப்பட்டார், எப்பொழுது கோபப்படவில்லை. உதாரணமாய் மார்க்கு 3:5 வாசிக்கிறோம், அவர் தேவாலயத்தில் இருந்த பொழுது கோபத்தோடு பார்த்தார் என்று வாசிக்கிறோம். தேவாலயத்திலே ஒரு மனுஷன் சுகமாக அனுமதிக்காததை பார்த்த பொழுது கோபப்பட்டார். பரிசேயர்கள் ஓய்வு நாளை கை கொள்வதிலே அவர்கள் மும்முரமாயிருந்தார்கள். ஆனால் சும்மின கையுள்ள மனுஷனை சுகமாக்குவதிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இயேசு கோபப்பட்டார். மதவாதிகள் ஒரு சடங்காச்சாரத்திலே விருப்பமாயிருந்தார்கள், ஆனால் மனுஷர்களிடத்திலே அவ்வளவு ஆர்வமா இல்லை. இப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்தவரிடத்திலும் காணப்படுகிறது. பாவத்திலே அடிமையாய் இருக்கிற மனுஷர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தசம பாகம் செலுத்துவதில் பிரசங்கியார்கள் ஆர்வமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் சூமின கையுள்ள மனுஷன் சுகமாக்குவதிலே விருப்பம் இல்லை, ஆனால் தசம பாகம் செலுத்துவதிலும் ஓய்வு நாளை கை கொள்வதிலும் அவர்கள் விருப்பம் உள்ளவராக இருந்தார்கள். இப்படிதான் அநேக பிரசங்கியார்களும் இருக்கிறார்கள். ஜனங்கள் தசம பாகம் செலுத்தினால் போவோம், பாவத்திலிருந்து வெற்றி எல்லாம் என கவலை இல்லாம் கவலையில் என்று சொல்கிறார்கள். இயேசு அவர்களை கோபத்தோடு பார்த்தார். தசமபாகத்தை ஜனங்கள் செலுத்தும்படி இயேசு பூமிக்கு வரவில்லை. சிலுவையிலே மறுத்தது எதற்காக? ஜனங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டுமா? இல்லை, அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. மத்தேயு 21:21 அவருடைய பெயர் இரட்சகர். எங்கெல்லாம் ஜனங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட ஜனங்கள் தடையாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இயேசு கோபப்படுவார். தசமபாகம் செலுத்து, ஆனால் அந்த சபைக்கு செல்ல வேண்டாம், ஏனென்றால் அங்கே பாவத்தின் மேல் வெற்றியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து நாம் கோபப்பட வேண்டும். விடுதலையாக தடையாக இருக்கிறவர்களை பார்த்து நாம் கோபப்பட வேண்டும். இன்னொரு உதாரணம், யோவான் 2 இயேசு தேவாலயத்துக்கு சென்றார். அங்கே பணம் சம்பாதிக்கிறவர்களை விரட்டினார். யோவான் 2 ஒரு சாட்டை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அங்கே இருக்கிற மேசைகள் எல்லாம் புரட்டி போட்டார். யோவான் 2:15 இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று கோபத்தோடு சொன்னார். பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்ற வசனத்தை சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவனுடைய சபையின் மேல் இருக்கிற பக்தி வைராக்கியம் நம்மை கோபம் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவின் பெயரை வைத்து, மதத்தின் பெயரை வைத்து பணம் சம்பாதிக்கும் பொழுது இங்கே விற்றவர்கள் அதுதான் செய்தார்கள். உங்களுக்கு இந்த புறாவையும் ஆடுகளையும் விற்போம், மார்க்கெட் விலையோட இங்கே கொஞ்சம் அதிகமாய் விலையே இருக்கும் என்று பணம் சம்பாதித்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு கோபப்பட்டார். பணம் சம்பாதிக்க வேண்டுமா? நீ மார்க்கெட்டுக்கு போய் நீ விற்று பணம் சம்பாதி, ஆனால் சபை அதற்கான இடம் அல்ல. அநேகர் என்று கிறிஸ்தவர்கள் சபையை பணம் சம்பாதிக்கும் இடமாய் பயன்படுத்துகிறார்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்தி தங்களுக்கு என்று ஏரோப்ளேன் வாங்குகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், பணக்காரர்களாய் மாறுகிறார்கள். இயேசு இந்த நாளில் என்ன செய்வார்? இங்கே என்ன செய்தாரோ அதேதான் செய்வார். தேவனுடைய நாமத்துக்கு துர்க்கீர்த்தியை கொண்டு வருகிறார்களாகவே கோபப்படுவார். இது சரியான கோபம். இதை இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஏழைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இயேசு கோபப்பட்டார். அவர்களுடைய அறியாமை நிமித்தம் அநேகர் அவர்களை ஏமாற்றுகிறார்கள். இயேசு கோபப்பட்டார். நாம் கோபப்படவில்லையா? நாம் கிறிஸ்துவை போல இல்லை. நாம் கிறிஸ்துவை போல இருப்போமானால் தொலைக்காட்சியிலோ வேறு சபையிலோ ஜனங்கள் பணம் சம்பாதிக்க, கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணம் சம்பாதிக்க முயற்சிக்கும் பொழுது, ஏழைகளை ஏமாற்றும் பொழுது நாம் கோபப்படுவோம். இயேசு எங்கெல்லாம் கோபப்படவில்லை என்று பார்ப்போம். அவரை நாம் பார்க்கும் பொழுது பெயெல்செபூ என்று அழைக்கப்பட்டார், பிசாசுகளின் தலைவன் என்று அழைக்கப்பட்டார். அதை மத்தேயு 12 வாசிக்கிறோம். இயேசு பிசாசுகளை விரட்டினார். திரளான ஜனங்கள் கண்டு வியந்து போனார்கள். இது தாவீதுடைய குமாரன், என்ன அற்புதம் செய்தார் பாருங்கள், இந்த மனுஷனை விடுதலையாக்கினார் என்று சொன்னார்கள். பொறாமை கொண்ட பரிசேயர்கள் மத்தேயு யோவான் 12:24 பிசாசின் அதிபதி ஆகவே பிசாசுகளை விரட்டுகிறான் என்று சொன்னார்கள். யாராவது உங்களை சாத்தான் என்று அழைத்தால் என்ன என்று எண்ணி பாருங்கள். இயேசுவை சாத்தான் என்று அழைத்தார்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 32 நான் மனுஷனுடைய குமாரன், நான் சாதாரண மனுஷன், எனக்கு விரோதமாய் பேசினது மன்னிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னார். பிசாசு என்று அவரை அழைத்த போது அவர் கோபப்படவில்லை. எனக்கு விரோதமாய் பேசினீர்களா? பரவாயில்லை, நான் மனுஷகுமாரன், மன்னிக்கப்பட்டது. தேவகுமாரனாய் சர்வ வல்லமையிலே தேவனாய் இருந்தார். அவரை பிசாசு என்று அழைத்தார்கள், அதற்காக அவர் கோபப்படவில்லை, அவர் மன்னித்தார். உண்மையான கிறிஸ்துவன் ஒருபோதும் மனத்தாங்கல் அடைய மாட்டார். கெட்ட பேர் சொல்லி அழைத்தார்கள், பிசாசு என்று அழைத்தார்கள், நான் என்று அழைக்கட்டும், வித்தியாசமே இல்லை. கிறிஸ்துவை போல இருப்போமானால் நாம் மன்னிப்போம், கோபப்பட மாட்டோம். இயேசு அங்கே கோபமோ கசப்போ இல்லை. அப்படிப்பட்ட பேர்களை அழைத்தார்களே, இயேசு கோபப்படவில்லை. இன்னொரு உதாரணம், பிரதான ஆசாரியருக்கு முன்பாக இயேசு நின்றார். அவர் முகத்திலே துப்பினார்கள். அங்கே அவர் கோபப்படவில்லை. அவரை அடித்தார்கள், அதற்கு அவர் கோபப்படவில்லை. அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ஜனங்கள் நம்மை திட்டும் போது, அடிக்கும் போது, மூஞ்சிலே துப்பும் பொழுது கிறிஸ்துவை போல நாம் இருப்போம், ஆனால் கோபப்பட மாட்டோம். இங்கேதான் பாவமான கோபம், பாவம் இல்லாத கோபத்தை பார்க்கிறோம். பாவமான கோபம் என்ன? ஜனங்கள் எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, பேசும் பொழுது நான் அதற்காக மனத்தாங்கல் அடைந்து கோபப்படுகிறேன். என்னுடைய சௌரியம் தொந்தரவாகிறது. என்னுடைய சித்தம் இங்கே சிலுவையில் அறையப்பட போகிறது. என்னுடைய மனைவியோ கணவனோ யாரோ நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது கோபப்படுகிறோமா? நாம் கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிசாசு என்று அழைத்த பொழுதும் மூஞ்சிலே துப்பின பொழுதும் இயேசு கோபப்படவில்லை. மறைத்தவுடனே பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் இயேசுவை போல இருக்க விருப்பமில்லை. உள்ள எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை போல பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக இருப்பதற்கான விருப்பம் இருக்கிறது? வெகு சிலருக்கே இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் இயேசுவினுடைய கர்த்தத்துவத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசுவை பொறுத்தவரை, தேவனை பொறுத்தவரை அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவ மறுபடியும் வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை என்று அவர்களுக்கு வியப்பு காத்திருக்கிறது, ஆச்சரியம் காத்திருக்கிறது. கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினால் நீ கிறிஸ்தவன் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையிலே யூத குடும்பத்திலே பிறந்தால் நீ யூதன். யூதன் என்பது சரீரப்பிரகமான பிறப்பினால் வருவது, ஆனால் கிறிஸ்தவன் என்பது சரீரப்பிரகமான பிறப்பிலே வருவதல்ல, நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை தேவனா ஏற்றுக்கொள்ளும் பொழுது வரும். இதுதான் அநேகர் இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கையை சீரியஸா எடுப்பதில்லை. உண்மையான கிறிஸ்தவன் இந்த பூமியிலே கிறிஸ்துவை போல பூமியிலே வாழ தீர்மானிப்பான், பரலோகத்திலே சென்று அல்ல. இப்படிப்பட்ட கற்பனையை வாசிக்கும் பொழுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாக. ஓ, நான் எப்படிப்பட்ட கோபம் கொள்ளலாம், பாவமான கோபம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி போதகர் கிறிஸ்துவம் என்ற பெயரிலே பணம் சம்பாதித்தால் நீங்கள் கோபப்படவில்லையா? நீ கிறிஸ்துவை போல இல்லை, நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் கோபம் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவ கோபப்பட்டார். மதத்தின் பேரிலே பணம் சம்பாதிக்கிற ஜனங்களை கண்டபொழுது இயேசு கோபப்பட்டார். அதற்கு மாறாய் நீங்கள் உங்களை யாராவது துப்பினார்கள், விரோதமாய் பேசினார்கள் என்று கோபப்பட்டீர்களா? தவறான கோபம். இயேசு அதற்காக கோபப்படவில்லை, தவறான கோபம். தங்களை பாதித்த பொழுது கோபப்படுகிற கோபம் பாவமான கோபம். தேவனுடைய நாமம் கனவிடப்படுகிறது என்பது பற்றி கோபம் இல்லை, என்னுடைய பெயர் போகிறது என்று கோபம். ஆண்டவரே, உம்முடைய பெயர் மகிமைப்படுவதாக என்றுதான் இயேசுவினுடைய ஜெபம். என்னுடைய பெயர், என்னுடைய குடும்பத்தின் பெயர், இதெல்லாம் கனம் தேவையில்லை, தேவனுடைய நாமம் கனப்பட வேண்டும். இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம். அப்படி நாம் சரியாய் ஜெபிப்போமானால் சரியான காரியத்திற்காய் கோபப்படுவோம், கோபமான பாவமான கோபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடுவோம். எபேசியர் 4:26 அதனுடைய அர்த்தம் இதுதான். நாம் ஏற்கனவே பார்த்தோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். 4 வசனத்திற்கு கீழே வாசிக்கிறோம், 31வது வசனம், எல்லா கோபத்தையும் சகலமான கோபத்தையும் உங்களை விட்டு நீங்க கடவுது. 4:26-31 முரண்பாடு இருக்கிறது அல்லவா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, எல்லா கோபத்தையும் புறக்கணித்து விடு, நீக்கிவிடு. எந்த கோபத்தை புறக்கணிக்க வேண்டும்? சுயநலமான கோபம், தனக்கான கோபம், பாவமான கோபம், இதெல்லாம் நீக்க வேண்டும். எந்த கோபத்தை வைத்திருக்கலாம்? தேவனுடைய நாமம், தேவனுடைய மகிமை, அதற்காக வருகிற கோபம் நமக்கு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாரம் இருக்க வேண்டும், தேவனுடைய நாமம் கனப்பட வேண்டும் இந்த பூமியிலே என்று. இன்னொரு தவறான மனப்பான்மை, இயேசு பேசின முதல் தவறான மனப்பான்மை என்ன? கோபம். கோபம் என்பது தவறான மனப்பான்மை, அதிலிருந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே விடுதலையாக வேண்டும். 2வது தவறான மனப்பான்மை, இன்னொரு பெரிய பிரச்சனை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா மனுஷர்களுக்கும் உண்டான பிரச்சனை பாலியல் இச்சை. ஒரு ஸ்திரீயை பார்க்கும் போது இச்சிப்பது. மத்தேயு 5 பழைய உடன்படிக்கையின் தரம் என்ன? சரீர பிரகாரமான விபச்சாரம் செய்யக்கூடாது. ஒரு ஸ்திரீயை, மனைவி இல்லாத ஸ்திரீயை தொடாமல் இருக்கும் பொழுது நீ விபச்சாரம் செய்யவில்லை, பரவாயில்லை, அது போதும். அது பழைய உடன்படிக்கையின் தரம். இயேசு அந்த தரத்தை உயர்த்தினார். நான் ஏற்கனவே நான் சொன்னது போல மோசே மலைக்கு போய் 10 கற்பனையோடு வந்தார். இயேசு மலைக்கு சென்று மலை பிரசங்கத்தை பிரசங்கித்தார். அந்த 10 கற்பனையினுடைய தரத்தை உயர்த்தி அதன் ஆவிக்கு உயர்த்தினார். கோபம் கொலை கோப்பாயிருக்கிறது, இச்சை விபச்சாரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்மளுடைய மனதிலே அந்த ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறோம். இயேசு சொல்கிறார், தேவனுடைய பார்வையிலே அது விபச்சாரம். ஏனென்றால் அவனுடைய உள்ளான வாழ்க்கை அசுத்தமாயிருக்கிறது. பரிசேயர்களுடைய அடையாளம் என்ன? வெளியரங்கமான வாழ்க்கை சுத்தமாயிருந்தது, பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாயிருந்தது. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வெளிப்புறத்தை சுத்தமாய் வைத்திருந்தால் தன்னுடைய உள்ளான வாழ்க்கை அசுத்தியாயிருப்புமானால் அவன் ஒரு பரிசேயன், அவன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். தெரியுமோ இல்லையோ தெரியவில்லை. அநேகர் இதனுடைய சீரியஸ்னஸை புரியாமல் இருக்கிறார்கள். கடந்த 35 வருடத்திலே அநேக வருடங்கள் இந்த ரெண்டு பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்திருக்கிறேன். 3-4 பாவத்துக்கு விரோதமாய் இந்த ரெண்டு பாவம் விசேஷமாய் அநேக தடவை பிரசங்கித்திருக்கிறேன். கோபம், பாலியல் இச்சை, ஜனங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கிறார்களே, ஏன் இதற்கு விரோதமாய் உழுவாய் பேசுகிறீர்கள்? ஏனென்றால் இயேசு இந்த ரெண்டு பாவத்தை முதலாவதாக பேசினார். அவர் என்ன சொன்னார்? உன்னுடைய நீதி பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் முதல் காரணம். மலை பிரசங்கத்திலே இயேசு உங்களுடைய நீதி பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, மதவாதிகளை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே. இரண்டு பாவம் என்ன? முதல் இரண்டு பாவம் என்ன? கோபம், விபச்சாரம். இந்த காரியத்திலே அவர்களை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் இதற்கு விரோதமாக பேசுகிறேன். இரண்டாவது காரணம், மலை பிரசங்கத்திலே இந்த ரெண்டு பாவத்திற்கு மாத்திரம் இயேசு நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள், அதனுடைய அபாயம் இது என்று சொன்னார். அநேகர் இதை விசுவாசிப்பதில்லை. இரண்டே தடவைதான் இயேசு நரகத்தை குறித்து பேசினார் மலை பிரசங்கத்திலே. அது கோபத்துக்கும் விசாரத்துக்கும் அந்த பாவத்தை குறித்து பேசும் பொழுது. ஆகவே இந்த பாவம் சீரியஸான பாவம். மற்ற பாவங்களை குறித்து பேசும் பொழுது நரகத்தை பயன்படுத்தவில்லை. கோபம், பாலியல் இச்சை இவைகளை குறித்து பேசும் பொழுது நரக அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறார். 22 நரகத்திற்கு எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். இச்சையை குறித்து பேசும் பொழுது 29 வசனத்திலேயும் அதே சொல்கிறார், உன் முழு சரீரமும் நரகத்திலே அவிந்து போகும். இது முக்கியமான காரியம். இயேசு நரகத்தை குறித்து பேசின ரெண்டே காரியம் இதுதான், கோபம், பாலியல் இச்சை. ஆகவே இது தேவனுடைய பார்வையிலே சீரியஸான பாவம். இதற்கு விரோதமாய் அவ்வளவு பிரசங்கங்கள் இல்லை. கடைசியாய் கோபத்தை ஜெயிக்க வேண்டும் என்று பிரசங்கத்தை கேட்டது எப்பொழுது? என்னுடைய முழு வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்டதில்லை. 52 வருடமாய் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். அநேக பிரசங்கியார்களை தொலைக்காட்சியிலையும் டிஎப்பிலையும் சிடியிலையும் கேட்டிருக்கிறேன். அநேக சபைகளிலே கேட்டிருக்கிறேன். பாலியல் இச்சை அப்படிப்பட்ட சிந்தையிலிருந்து விடுதலை என்று நான் கேட்டதே இல்லை. ஏன் பிசாசு பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிக்காதபடி தடை செய்கிறான்? முதல் காரணம், பிரசங்கியார்களுக்கே வெற்றி இல்லை. இரண்டாவது காரணம், பிரசங்கியார்களுடைய விருப்பம் எல்லாம் சபையில் இருக்கிற ஜனங்கள் வெளிப்புறம் சுத்தமாக்க வேண்டதே அவர்களுடைய மும்முரமாயிருக்கிறார்கள். பணத்தை அவர்களிடத்திலிருந்து வாங்க வேண்டும், இதுதான் மும்முரம். இயேசு இந்த ரெண்டு காரியங்கள் அவ்வளவு முக்கியமாய் பேசினாரே. இயேசு இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம் தான் கடைசியாக ஒரு நபரை நரகத்துக்கு அனுப்பும் என்று சொன்னார். ஆகவே இது சீரியஸான காரியம். மலை பிரசங்கத்தை இயேசு எடுத்து, 10 கற்பனைகளை இயேசு எடுத்து, அந்த 10 கற்பனைகளுக்கு பின்னே இருக்கிற ஆவி என்ன என்று காண்பித்தார். மத்தேயு 5 அதிகாரத்திற்கு வந்து, இச்சை பாவம் என்று அறிய வேண்டதில்லை. நான் சொல்லட்டும், 28 வசனம், விசுவாசியோ அவிசுவாசியோ யாரா இருந்தாலும் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சை என்றால் தீராத ஒரு வாஞ்சை. ஏற்கனவே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவர் சொல்கிறார், இது இவ்வளவு சீரியஸான காரியம், உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. அதன் அர்த்தம் என்ன? நீங்க தீவிரமா இருக்க வேண்டும். இச்சைக்கு சோதிக்கப்படுகிறாயா? தீவிரமா இருக்க வேண்டும். குருடனை போல் நடந்து கொள். அப்படிதான் ஜெயிக்க முடியும். சாதாரணமா எடுத்துக்கொண்டு, ஓ ஒரு அழகை நான் ரசிக்கிறேன், தேவன் படைத்த அழகை ரசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அநேக வழிகளிலே பாவத்தை நியாயப்படுத்த முடியும். அநேகர் அப்படி செய்கிறார்கள். ஒரு நபர் அஜாக்கிரதையா இருப்பார் என்றால் இந்த விஷயத்திலே சரீரபூர்வமான விபச்சாரத்திலேயே விழுந்து போவார். அநேக பிரசங்கியார்கள் உலகம் முழுவதும் இப்படி விழுந்திருக்கிறார்கள். நான் சொன்னது போல இது தவறு என்று புரிந்து கொள்வதற்கு வேதம் தேவையில்லை. வேதமே இல்லாத ஒருவருடைய உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். யோபு புஸ்தகம் வேதத்தின் முதல் புத்தகம், எழுதப்பட்ட முதல் புத்தகம். ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதற்கு தொடர்பு இல்லை. மற்ற எல்லா புத்தகத்திலையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தொடர்பு இருக்கும். ஆபிரகாமினுடைய காலத்திலே வாழ்ந்திருக்கலாம். மோசேக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம், மோசேதான் ஆதியாகமத்தை எழுதினார். யோபு புஸ்தகத்திலே யோபுவே எழுதியிருக்க வேண்டும், ஏனென்றால் அநேக காரியங்கள் தெளிவாக இருக்கிறது. ஆகவே யோபு தான் எழுதியிருக்க வேண்டும். சட்டத்திட்டம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதற்கு முன்பாக வாழ்ந்த மனுஷன், 10 கற்பனை தெரியாது, வேதம் இல்லாத காலத்திலே வாழ்ந்த மனுஷன், ஐக்கியம் இல்லை, தனியாய் தேவ பக்தியுள்ள மனுஷனாயிருந்தான். அவனுக்கு இருந்த ஒரே காரியம் தேவன் மீது கொண்டிருந்த பயம், பயபக்தி, தீமையிலிருந்து விலகின மனுஷன், நேர்மையாய் வாழ்ந்து முயற்சித்தவன். தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். யோபு 1:8 அவனைப் போல பூமியிலே ஒருவரும் இல்லை, எனக்கு பயப்படுகிறவன், தீமையிலிருந்து விலகுகிறவன். அவனுடைய மனப்பான்மை என்ன? ஸ்திரீகள் என்று ஒருபொழுது அவருடைய மனப்பான்மை என்ன? யோபு 31:31 யோபு புஸ்தகம் 31, என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறேன், அப்படி இருக்க நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? 4 அவர் என் வழியை பார்த்து என் நடக்கையெல்லாம் ஏந்துகிறார் அல்லவா? 9 என் மனம் யாதொரு ஸ்திரீன் மேல் மயங்கி அயல்நாடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது தேவன் என் மனைவியை தண்டிப்பாராக. 11 அது தோஷம். இதை யார் அவர் கற்றுக் கொடுத்தது? பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எதுவுமே இல்லை, வேதம் இல்லை, ஆனால் தேவனுக்கு பயந்த மனுஷன், அது அவனுக்கு இதை கற்றுக் கொடுத்தது. 1 கண்களிலே பாவம் செய்யக்கூடாது, அது கண்களிலே இச்சை, பாவம், தேவனுக்கு முன்பான பாவம் என்று அறிந்திருந்தான். அது ஒரு தோஷம் என்று சொன்னான். 31:3 அந்த செய்கை அவ்வளவு மோசமான செய்கை என்று சொன்னான். ஆகவே இயேசு கற்றுக் கொடுத்த காரியம் புதிய காரியம் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அறிந்திருப்பான், யோவான் ஸ்தானகன் அறிந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். யோபு அறிந்திருந்தார், தேவனுக்கு பயப்படுகிற எந்த மனுஷனும் வேதமே இல்லை என்றாலும் இச்சையோடு பார்த்தால், ஒரு ஸ்திரீயை பார்த்தால் அது பாவம் தேவனுக்கு முன்பாய் என்று அறிந்திருந்தான். ஆகவே நமக்கு உள்ளே ஒரு காரியம் அது தவறு என்று சொல்கிறது, திருடுவதற்கு ஒப்பா இருக்கிறது. தேவன் நமக்கு அதை கொடுக்கவில்லை. வேதம் இல்லை என்றாலும் நம்மளுடைய மனசாட்சி ஒரு காரியத்தை திருடும் பொழுது அது எனக்குரியது அல்ல, இது பாவம் என்று நம்மளுடைய மனசாட்சி சொல்லும். அதற்கு ஒரு கட்டளை தேவையில்லை, கற்பனை தேவையில்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் போதும். அதே போலதான் இந்த காரியமும். ஆகவே இயேசு பேசின காரியம் யோபு அறிந்திருந்தார். 2000 முன்பாக, இயேசுக்கு முன்பாக அறிந்திருந்தார். வேதமே அங்கே யாருக்கும் இல்லை அப்பொழுது. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு என்ன சாக்கு போக்கு இருக்கிறது? வேதம் இருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு 20-30 மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வேதமும் அதே தான் சொல்கிறது. அநேக விசுவாசிகள் பாலியல் இச்சை, கண்களின் இச்சை, இந்த காரியத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதனுடைய காரணம் என்ன? ஏனென்றால் அடிப்படையிலே தேவனுடைய பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, யோபுவுக்கு இருந்தது. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு வேத அறிவு இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வேத பள்ளிக்கு சென்று வேதத்தை படிக்கிறார்கள், உபதேசத்தை அறிந்து கொள்கிறார்கள், அப்படி இருந்தும் கண்களிலே இச்சிக்கிறார்கள். இது என்ன கற்றுக் கொடுக்கிறது? முழு வேத அறிவும், செமினரிலிருந்து படித்த படிப்பும் ஜனங்களை பரிசுத்தமாய் மாற்றுவதில்லை. அநேக கன்கார்டன்ஸ் இருக்கிறது, மொழிபெயர்ப்பு இருக்கிறது, மொபைல் போன்லே பைபிள் இருக்கிறது, சீடிலே இருக்கிறது, ஜனங்கள் அதுக்கு செவி சாய்க்கிறார்கள், கார்ல போகும்போதெல்லாம் கேட்கிறார்கள். இவ்வளவு நடந்தும் அவ்வளவு அறிவு பெருக்கு இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைவா இருக்கிறது. நான் இங்கே சொல்ல வருகிற காரியம் இதுதான். மலை பிரசங்கத்திலே இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை வேதமே இல்லாதபடி மலை பிரசங்கத்தை படிக்காமலே அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் இந்த காரியம் எல்லாம் நமக்கு தெளிவாகும். கோபம் பாவம், கண்களின் நிச்சய பாவம், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அறிவு இல்லாதபடி பாவத்திலே நான் இருக்கிறேன் என்று அல்ல, தேவ பயம் இல்லாததனால் தான் பாவம் செய்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் அதுதான். அது இல்லை என்றால் எவ்வளவுதான் வேதத்தை படித்தாலும் வேத அறிவு இருந்தாலும் செய்தி கேட்டாலும் உங்களை பரிசுத்தமாய் மாற்றாது. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு முன்பாய் நாங்கள் பயபக்தியோடு உமக்கு முன்பாகவும் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாகவும் நாங்கள் வணங்குகிறோம். இந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸை அறிந்து கொள்ள உதவி செய்யும். எப்படி நீர் வெறுக்கிறீர், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோடு இருக்கிற உறவை குலைத்து போடும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். தேவ பயத்தை எங்களுக்கு தாரும். தாழ்மையோடு நாங்கள் கேட்கிறோம். ஆமென்.